அத்தியாயம் 8. மானிடப் பிறவியின் சிறப்பு. சாய்பாபா உணவு பிச்சை எடுத்தல். பாயாஜி பாயியின் சேவை. சாய்பாபாவின் படுக்கை. குஷால் சந்திடம் அவருக்கு உள்ள பிரேமை. இப்பொழுது முந்தைய அத்தியாயத்தில் குறிப்பிட்டுள்ளபடியே மனித வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை பற்றி ஹேமத் பந்த் பலபட கூறிய பின்பு சாய்பாபா அவரது உணவை எங்கனம் இறந்தார், எவ்வாறு பாயாஜி பாயி அவருக்கு சேவை செய்தார், எவ்வாறு அவர் மசூதியில் தாத்தியா கோத்தே பாட்டியலுடனும் மகள்சாபதியுடனும் உறங்கினார், எவ்வாறு ரகதாவைச் சேர்ந்த குஷால் சந்தை விரும்பினார் என்பனவைகளை விளக்கிச் சொல்லுகிறார். மானுடப் பிறவியின் சிறப்பு. இந்த வியத்தகு பிரபஞ்சத்தில் கடவுள் பல கோடிக்கணக்கான இந்து சாஸ்திர கணக்குப்படி 84 லட்சம் ஜந்துக்கள், மோட்சம், நரகம், நிலம், கடல், வானம், இடைப்பகுதிகள் ஆகியவைகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் ஜந்துக்களை அல்லது ஜீவராசிகளை, அதாவது மனிதர்கள், மிருகங்கள், பூச்சிகள், உபதேவதைகளை உற்பத்தி செய்திருக்கிறார். எவருடைய புண்ணியங்கள் மேம்படுகிறதோ அவர்கள் தங்களின் செய்கைகளின் பலன்களை மகிழ்ந்து அனுபவிக்கும்தோறும் மோட்சத்துக்கு சென்று வாழ்கிறார்கள். அது முடிந்த பிறகு அவர்கள் கீழே இறங்கி வருகிறார்கள். தீமைகள் பாபங்கள் அதிகமுள்ள ஆத்மாக்களோ நரகத்துக்கு சென்று தாங்கள் தகுதியுள்ளதோறும் தங்கள் தீவினைகளின் பலன்களை அனுபவித்து அவதியுறுகிறார்கள். நல்வினை தீவினை இரண்டும் சம அளவாக இருப்பின் அவர்கள் மீண்டும் இந்த உலகில் பிறக்கின்றார்கள். தங்கள் தங்களின் சுயமான முக்திக்கு உழைக்கும் முயற்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறார்கள். முடிவாக தங்கள் நல்வினை தீவினை இரண்டுமே முழுமையாக அகற்றப்படும் போது அவர்கள் சுதந்திரமடைந்து விடுவிக்கப்பட்டவர்கள் ஆகிறார்கள். இரத்தினச் சுருக்கமாக உரைத்தால் அவரவர்களின் செய்கைகளுக்கும் நுண்ணறிவு மனப்பண்பாட்டிற்கும் ஏற்ப பிறவிகளை பெறுகிறார்கள். மானுட உடம்பின் தனிச்சிறப்பு. நாம் அனைவரும் அறிந்தபடியாக சர்வ ஜீவராசிகளுக்கும் 4 விஷயங்கள் பொதுவானதாகும், அதாவது உணவு, உறக்கம், பயம், புணர்ச்சி முதலியவை ஆகும். மனிதனுடைய விஷயத்தில் அவன் ஒரு சிறப்பான சாமர்த்தியத்துடன் இயற்கையாகவே ஆக்கப்பட்டிருக்கிறான், அதாவது மற்ற எல்லா பிறப்பாலும் அடையப்பட இயலாத ஞானத்தின் மூலம் அவன் கடவுள் காட்சியை பெறலாம். இக்காரணத்திற்காகவே தேவர்கள் மனிதனது உரிமையை நிலைமையை குறித்து பொறாமைப்படுகிறார்கள். தங்கள் முடிவான விடுதலையை பெறுவதற்காக மானுடர்களாக பிறப்பதற்கு ஆவல் கொள்கிறார்கள். கேவலமான அழுக்கு, சளி, கோழை, அசுத்தம் இவைகளால் நிரம்பியதும் தேய்வு, நோய், மரணம் ஆகியவற்றுக்கு காரணமாக உள்ளதுமான இந்த மனித உடம்பை விட கேவலமானது எதுவும் இல்லை என்று சிலர் கூறுகின்றார்கள். இது ஓரளவுக்கு உண்மை என்பதில் ஐயமில்லை. இவ்வாறான குற்றங்குறைகள் இருப்பினும் இந்த மனித உடம்பின் சிறப்பான மதிப்பு யாதெனில் ஞானத்தை அடைய மனிதனுக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதேயாம். மனித உடம்பினால் மட்டுமே அல்லது அதன் பொருட்டே அழியக்கூடிய நிலையில்லாத உடம்பின் தன்மையை பற்றியும் உலகத்தை பற்றியும் புலன் இன்பங்களுக்கு ஒரு வெறுப்பையும் நித்திய அனித்திய வஸ்துக்களை பகுத்தறியும் விவேகத்தையும் இங்கனமான அதன் மூலம் கடவுள் காட்சியையும் ஒருவன் எய்த இயலுகிறது. அதன் அசுத்தத்தன்மைக்காக நாம் உடம்பை புறக்கணித்தோமானால் கடவுள் காட்சியை பெறும் வாய்ப்பை இழக்கிறோம். அதையே சீராட்டி புலன் இன்பங்களின் பின்னால் ஓடுவோமானால் அது விலைமதிப்பற்றதாகையால் நாம் நரகிடை வீழ்வோம். எனவே நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கான நெறிமுறையானது பின்வருமாறு: உடம்பை புறக்கணிக்கவோ விரும்பி செல்லமாக பராமரிக்கவோ கூடாது, ஆனால் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். குதிரையில் சவாரி செய்யும் ஒரு வழிப்பயணி தான் போகுமிடத்தை அடைந்து வீடு திரும்பும் வரைக்கும் தனது குதிரையை எவ்வாறு பராமரிக்கிறானோ அதையொப்ப இந்த உடம்பை பராமரிக்க வேண்டும். இந்த உடம்பு இவ்விதமாக எப்போதும் வாழ்க்கையின் உச்ச உயர் நோக்கமான கடவுள் காட்சி அல்லது ஆத்மானுபூதியை அடையவே உபயோகப்படுத்தப்பட வேண்டும். பல்வேறு ஜீவராசிகளையும் கடவுள் படைத்தார். எனினும் அவைகளில் எதுவும் அவர்தம் வேலையை அறிந்து பாராட்ட இயலாததனால் அவர் திருப்தி அடையவில்லை. எனவே அவர் ஒரு சிறப்பான சாமர்த்தியமுள்ள ஜந்துவாக மனிதனை படைக்க வேண்டியதாயிற்று. ஞானம் என்னும் சிறந்த வரத்தையும் அளித்தார். அவரின் லீலையையும் அற்புதமான வேலையையும் சாதுரியத்தையும் மனிதன் பாராட்ட இயன்றபோது அவர் பெரிதும் மகிழ்ந்து திருப்தி அடைந்தார். பாகவதம் 11:9-28 காண்க. இந்த மானுட தேகம் எடுத்தது உண்மையிலேயே நல்ல அதிர்ஷ்டமாகும். அந்தனர் குலத்தில் உதிப்பது அதை காட்டிலும் நற்பேருடையது, அதை காட்டிலும் மிகச்சிறப்பான அதிர்ஷ்டமானது. சாய்பாபாவின் பாதங்களில் தஞ்சம் அடைந்து சரணாகதி அடையும் வாய்ப்பை பெற்றதே ஆகும். மனிதனின் முயற்சி. மனித வாழ்க்கை எவ்வளவு அருமையானதென்று உணர்ந்து, மரணம் உறுதி என்று அறிந்து, அது எந்த தருணத்திலும் நம்மை பற்றும் என்று அறிந்து, நமது வாழ்க்கையின் குறிக்கோளை எய்த நாம் எப்போதும் விழிப்பாய் இருக்க வேண்டும். சிறிதளவும் காலம் தாழ்த்தக்கூடாது. ஆகையால் நமது குறிக்கோளை அடைய கூடியவரை விரைவாக செயல்பட வேண்டும். அதாவது, மனைவியை இழந்தவன் மறுமணம் புரிந்து கொள்ள கொண்டுள்ள மிகுதியான அக்கறை போன்றும், காணாமற் போன தன் மகனை அரசன் சல்லடை போட்டு தேடுவதைப் போன்றும் இருக்க வேண்டும். எனவே நமது இலக்கை எய்த நம்மிடத்தில் உள்ள எல்லா ஊக்கத்துடனும் வேகத்துடனும் நாம் பாடுபட வேண்டும். அதாவது, தன்னை உணர்தல் நமது சோம்பேறித்தனத்தை அகற்றிவிட்டு தூக்கத்தை களைந்து அல்லும் பகலும் நாம் ஆத்ம தியானம் செய்ய வேண்டும். இதை செய்ய நாம் தவறுவோமானால் நம்மை நாமே மிருக நிலைக்கு தாழ்த்தி கொண்டவர்கள் ஆவோம். எவ்வாறு செல்வது? கடவுள் காட்சியை தாமே எய்தியுள்ள தகைமையுள்ள ஞானி அல்லது முனிவர், சத்குரு ஆகியவர்களை அணுகுவதை நமது குறிக்கோளை அடைய மிகச்சிறந்த பயன் அளிக்கக்கூடியதும் துரிதமுமான வழியுமாகும். மத பிரசங்கங்களை கேட்டும் மத நூல்களை கற்றும் அடைய முடியாதவைகளை அம்மதிப்புமிக்க ஆத்மாக்களின் கூட்டுறவால் பெறலாம். சூரியன் மட்டுமே கொடுக்கும் ஒளியை மற்ற எல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்தாலும் கொடுக்க இயலாததைப் போன்றே புனித நூல்கள் அனைத்தும் மத பிரசங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து கொடுக்க இயலாத ஆத்ம விவேகத்தை சத்குரு நமக்கு அளிக்கிறார். அவரின் அசைவுகளும் சாதாரண பேச்சும் நமக்கு மௌன உபதேசத்தை நல்குகின்றது. மன்னித்தல், அடக்கமுடைமை, அவாவின்மை, தர்மம், உதாரகுணம், மனம் மெய் இவற்றின் கட்டுப்பாடு, அகங்காரமற்ற தன்மை முதலிய நற்பண்புகள் எல்லாம் அத்தகைய தூய புனிதமான கூட்டுறவால் பயிற்சிக்கப்பட்டதால் அடியவர்களால் அவைகள் அனுசரிக்கப்படுகின்றன. இது அவர்களது மனதை ஒளிப்படுத்தி அவர்களை ஆத்மீகத் துறையில் உயர்த்துகிறது. சாய்பாபா அத்தகைய ஞானி அல்லது சத்குரு ஆவார். பக்கிரியைப் போல இரவலரை போன்று அவர் நடித்தாலும் எப்போதும் ஆத்மாவிலேயே முற்றிலும் தன்மையப்பட்டிருந்தார். கடவுள் அல்லது தெய்வத்தன்மையை சர்வ ஜீவராசிகளுக்குள்ளும் கண்டு அவைகளை அவர் எப்போதும் அன்பு செய்தார். இன்பங்களால் அவர் உயர்ந்து போகவும் இல்லை, துரதிர்ஷ்டங்களால் தாழ்ச்சியுறவும் இல்லை. அரசனும் ஆண்டியும் அவருக்கு ஒன்றே. எவருடைய கடைக்கண் பார்வை பிச்சைக்காரனையும் அரசனாக்க வல்லதோ அவர் ஷீரடியில் வீட்டுக்கு வீடு சென்று உணவை யாசிப்பது வழக்கம். அதை அவர் எப்படி செய்தார் என்பதை தற்போது கவனிப்போம். பாபா உணவை இரத்தல். பாபா எந்த ஷீரடி மக்களின் வீடுகளின் முன்னர் ஒரு பிச்சைக்காரனைப் போல நின்று, ஓ லாசி, ஒரு ரொட்டி துண்டு கொடு என்று கூவி அந்த பிச்சையை ஏற்க தம் திருக்கரங்களை நீட்டி அருளினாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு கையில் தகரக் குவளையையும் ஜோலி என்ற சதுர துண்டும் அவர் வைத்திருந்தார். அவர் தினந்தோறும் சில குறிப்பிட்ட வீடுகளுக்கு சென்றார். ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கு சென்றார். குழம்பு பொருளான சூப், காய்கறிகள், பால், மோர் முதலியன தகரக் குவளையிலும், சோறு, ரொட்டி முதலிய திடப்பொருள்களை துண்டிலும் வாங்கி கொண்டார். பாபாவுக்கு தம் நாவின் மேல் கட்டுப்பாடு உண்டாதலால் அது சுவை அறிவதில்லை. எனவே பல்வேறு பொருள்களையும் ஒன்று கூட்டிய ருசியை எங்கனம் அவர் பொருட்படுத்த முடியும்? துண்டிலும் தகரக் குவளையிலும் கொண்டு வரப்பட்ட எல்லா உணவுப் பொருள்களும் ஒன்று கலக்கப்பட்டு பாபாவால் அவர் மனம் நிறைவு எய்தும் வண்ணம் பகிர்ந்து உட்கொள்ளப்பட்டது. சில குறிப்பிட்ட பதார்த்தங்கள் சுவையானதாகவோ மாறாகவோ இருப்பினும் பாபா தமது நாக்கு முழுவதும் சுவை உணர்வையே இழந்து விட்டதைப் போல கவனிப்பதே இல்லை. பாபா மதியம் வரை பிச்சை எடுத்தார். ஆனால் பிச்சை எடுப்பது மிகவும் நியதி இல்லாதிருந்தது. சில நாட்களில் சில சுற்றுக்களே சென்றார். சில நாட்களில் பகல் 12 மணி வரையும் எடுத்தார். இவ்வாறு சேர்க்கப்பட்ட உணவு ஒரு சட்டியில் கொட்டப்பட்டது. நாய்களும் காக்கைகளும் பூனைகளும் அதிலிருந்து தாராளமாக சாப்பிட்டன. பாபா அவைகளை விரட்டியதே இல்லை. மசூதியை பெருக்கிய பெண்மணி 10 அல்லது 12 ரொட்டி துண்டுகளை தன் வீட்டுக்கு எடுத்துச் சென்றாள். அவள் அங்கனம் செய்வதை யாரும் தடை செய்யவில்லை. கனவில் கூட பூனைகளையும் நாய்களையும் கடும் சொற்களாலோ ஜாடைகளாலோ விரட்டி அறியாத அவர் எங்கனம் ஏழ்மையான திக்கற்ற மக்களுக்கு உணவை மறுக்க இயலும்? அத்தகைய உயர் குணமுடையவரின் வாழ்க்கை உண்மையிலேயே ஆசிகள் நிரம்ப பெற்றதாகும். ஷீரடி மக்கள் அவரை ஆரம்ப காலத்தில் ஒரு கேன பக்கிரியாக கருதினர். இப்பெயராலேயே அவர் அறியப்பட்டார். இறந்த பிச்சையான சில ரொட்டி துண்டுகளை உண்டு வாழ்ந்த அவர் எங்கனம் மதிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட முடியும்? ஆனால் இந்த பக்கிரியோ உள்ளத்திலும் கையிலும் மிகவும் தாராளமானவராகவும் அவாவற்றவராகவும் தர்ம சிந்தை உடையவராகவும் இருந்தார். திறமில்லாதவராகவும் இருப்பு கொள்ளாதவராகவும் புறத்தில் தோன்றினாலும் அகத்தில் உறுதி உள்ளவராகவும் நிதானம் உள்ளவராகவும் இருந்தார். அவருடைய வழியோ அறிவுக்கு எட்டாதது. எனினும் அந்த சிறு கிராமத்தில் கூட அன்பும் ஆசீர்வாதமும் உள்ள சிலர் பாபாவை பரமாத்மா என்றே உணர்ந்து மதித்தனர். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கீழே தரப்பட்டுள்ளது. பாயாஜியா பாயின் உன்னத சேவை. காத்யா கோத்தே பாட்டிலின் தாயார் பாயாஜா பாயி ஆவார். அவர் தினந்தோறும் மதியம் ரொட்டியும் காய்கறிகளும் அடங்கிய கூடையை தன் தலையில் வைத்து கொண்டு காடுகளுக்கு போவது வழக்கம். புதர் பூண்டுகளில் பல மைல் கணக்கில் அவ்வம்மையார் அலைந்து திரிந்து கேனப்பக்கிரியை கண்டுபிடித்து அவர் பாதத்தில் வீழ்ந்து அடக்கமாகவும் அசைவில்லாமலும் தியானத்தில் அமர்ந்திருக்கும் அவர் முன்னர் இலையை விரித்து உண்ணக்கூடிய பொருள்களையும் காய்கறிகளையும் ரொட்டி முதலியவற்றையும் அதன் மேல் வைத்து அவரை பலவந்தமாக உண்பித்தார். பாயாஜா பாயின் நம்பிக்கையும் சேவையும் வியக்கத்தக்கதாகும். ஒவ்வொரு நாளும் அவர் காட்டில் மதிய வேளைகளில் அலைந்து திரிந்து உணவை உண்ணும்படி பாபாவை வற்புறுத்தினார். அவருடைய சேவை, உபாசனை, தவம் என்று எவ்வித பெயரிட்டு அதை நாம் அழைத்தாலும் இறுதி மூச்சு வரையிலும் பாபா அதனை மறக்கவில்லை. அவர் செய்த சேவையை முழுமையுமாக ஞாபகத்தில் கொண்ட பாபா அவரது மகனுக்கு அபாரமான அளவுக்கு உதவி செய்தார். தாய்க்கும் மகனுக்கும் அவர்களது கடவுளான பக்கிரியின் மீது பெருமளவிற்கு நம்பிக்கை இருந்தது. பாபா அவர்களிடம் அடிக்கடி, ஆண்டித்தனமை உண்மையான பிரபுத்தன்மையாகும், ஏனெனில் அது எப்போதும் நிலைத்திருக்கிறது. புகழ்பெற்ற பிரபுத்தனமெல்லாம் செல்வமெல்லாம் நிலையற்றவை என்று கூறுவார். சில ஆண்டுகளுக்கு பின்னால் பாபா காட்டுக்கு போவதை விட்டுவிட்டு கிராமத்தில் வசிக்கத் தொடங்கினார். தமது உணவை மசூதியிலேயே உட்கொள்ளத் தொடங்கினார். அதிலிருந்து பாயாஜ பாயின் காடுகளில் சுற்றி அலையும் தொந்தரவுகள் முற்று பெற்றன. மூவரின் படுக்கை இடம். எவர்களின் உள்ளத்தில் வாசுதேவர் உரைகிறாரோ அந்த ஞானிகள் எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அத்தகைய ஞானிகளின் கூட்டுறவை பெறும் நன்மையுடைய பக்தர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தாத்யா கோத்தே பாட்டீல், பகத் மகர்சாபதி என்ற அத்தகையதான இரு அதிர்ஷ்டசாலிகள் சாய்பாபாவின் கூட்டுறவை சமமாக பங்கிட்டு கொண்டார்கள். பாபாவும் அவர்கள் இருவரையும் சமமாக நேசித்தார். இம்மூவரும் தங்கள் தலைகள் கிழக்கு மேற்கு வடக்கு நோக்கி இருக்கும்படியும் தங்கள் கால்களெல்லாம் சந்திக்கும்படியும் மசூதியில் தூங்கினர். தங்களது படுக்கையை விரித்து அதன் மீது படுத்து கொண்டு பல விஷயங்களை பற்றி அரட்டையடித்து கொண்டும் பேசிக்கொண்டும் நள்ளிரவு நெடுநேரம் வரை படுத்திருப்பர். அவர்களுக்குள் யாருக்காவது தூக்க அடையாளம் தென்பட்டால் மற்றவர்கள் அவரை எழுப்பிவிட வேண்டும். உதாரணமாக, தாத்யா குரட்டைவிடத் தொடங்கினால் பாபா உடனே எழுந்திருந்து பக்கவாட்டில் அவரை அசைத்து தலையை அழுத்தியும், மகள்சாபதி அவ்வாறு தூங்கினால் அவரை நெருங்கி கட்டியணைத்தும் அவரது முதுகை பிடித்துவிட்டும் கால்களை உதைத்தும் எழுப்பிவிடுவார். இவ்விதமாக 14 முழு ஆண்டுகளும் பாபாவின் மீதுள்ள அன்பால் தனது வீட்டிலுள்ள பெற்றோரை விட்டுவிட்டு தாத்யா மசூதியில் தூங்கினார். எத்துணை மகிழ்ச்சியும் மறக்க இயலாததுமான அத்தகைய நாட்கள். அந்த அன்பை எவ்வாறு அளப்பது? பாபாவின் ஆசியை எவ்வாறு மதிப்பிடுவது? தனது தந்தை காலமானதும் தாத்யா குடும்ப பொறுப்பை ஏற்றார். பின்பு தமது வீட்டில் தூங்க ஆரம்பித்தார். ராகதாவைச் சேர்ந்த குஷால் சந்த், ஷிரடியைச் சேர்ந்த கண்பத் கோத்தே பாட்டீலை பாபா விரும்பினார். அதற்கு சமமாக ராகதாவைச் சேர்ந்த சந்திரபன் ஷேட் மார்வாடியையும் விரும்பினார். இந்த ஷேட் காலமான பின்பு அவரது சகோதரர் புத்திரனான குஷால் சந்தை அதற்கு சமமாக அல்லது அதற்கு அதிகமாகவே கூட அன்பு செலுத்தி அல்லும் பகலும் அவர் நலத்தில் கண்ணாயிருந்தார். சில சமயங்களில் மாட்டு வண்டிகளிலும் டாங்காவிலும் நண்பர்களுடன் பாபா ராகதாவுக்கு செல்வார். அந்த கிராமத்து மக்கள் பேண்டு வாத்திய இசைகளுடன் வந்து கிராமத்தின் நுழை வாயிலில் பாபாவை வரவேற்று அவர் முன்னால் வீழ்ந்து வணங்குவார்கள். பெரும் வியப்பொலிகளுடனும் விழா கோலத்துடனும் கிராமத்துக்குள் அழைத்துச் செல்லப்படுவார். குஷால் சந்த் அவரை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று வசதியாக ஆசனத்தில் அமர்த்தி நல்ல உணவு அளிப்பார். பின்னர் அவர்கள் சரளமாகவும் மகிழ்ச்சியுடனும் சிறிது நேரம் உரையாடிய பின் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆசையையும் நல்கிவிட்டு பாபா ஷீரடிக்கு திரும்புவார். தெற்கே ராகதாவுக்கும் வடக்கே நீம்கானுக்கும் இடையே சரியான மையப்பகுதியில் ஷீரடி அமைந்துள்ளது. இந்த இடங்களுக்கு அப்பால் பாபா தமது வாழ்நாளில் சென்றதில்லை. அவர் எவ்வித ரயில் வண்டியையும் பார்த்ததோ பிரயாணம் செய்ததோ கிடையாது. எனினும் எல்லா வண்டிகள் வரும் புறப்படும் நேரங்கள் எல்லாம் மிகச் சரியாகவே பாபாவுக்கு தெரியும். தாங்கள் பாபாவிடம் விடை பெற்று கொண்ட போது அவரின் அறிவுரைகளின்படி நடந்தவர்கள் நன்மையடைந்தார்கள். அதை மதிக்காதவர்கள் பலவித துர்ச்சம்பவங்களுக்கும் விபத்துக்களுக்கும் உள்ளானார்கள். இதை பற்றியும் இன்னும் பல நிகழ்ச்சிகளை குறித்தும் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம். குறிப்பு: இந்த அத்தியாயத்தின் முடிவின் அடிக்குறிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி குஷால் சந்த் மீது பாபா செலுத்திய அன்பையும் அவர் எவ்வாறு ஒரு நாள் மாலை காக்கா சாஹேப் தீட்சத்தை ராகதாவுக்கு சென்று குஷால் சந்தை அழைத்து வரும்படி கூறியதும், அத்தருணத்திலேயே குஷால் சந்தின் மதிய துக்கத்தின் கனவில் தோன்றி ஷிரடிக்கு வரும்படி கூறியதும் இங்கு விவரிக்கப்படவில்லை. காரணம், பின்வரும் 30 அத்தியாயத்தில் அது விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ சாயே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.